இந்த ரமலான் மாதம் அல்லாஹுவை வணங்குவதற்காக நாம் நிற்கக்கூடிய இந்த தொழுகையில் நாம் நிற்பது, இதற்காக நாம் எடுக்கக்கூடிய இந்த சிரமம், இதனால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கம், அதனுடைய ஒவ்வொரு நிறமத்தையும் நாம் இந்த உலகத்துடைய செல்வங்களோடு மதிப்பிட்டால் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் அந்த சொர்க்கத்தின் ஒரு சின்ன நிறமத்தோடு ஒப்பிட முடியாத ஒன்று. சொர்க்கத்தின் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நபி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு, சொர்க்கத்தினுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் அவ்வளவுதான். அல்லது பல மௌத்தி அஹதிகம், ஒரு ஆடு மாட்டு அடிக்கிறதுக்கு ஒட்டகத்தை அடிக்கிறதுக்கு சாட்டை இருக்கு பாருங்க, ஒரு கயிறு. இந்த கயிறின் அளவு சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைப்பது துன்யா துன்யாவை விட உங்களுக்கு சிறந்தது. பல மௌத்தி அஹதிகம் சொன்னான். அப்ப நாம் இங்கே சிரமப்பட்டால் நமக்கு மறுமையில் ஆகிரத்தில் அல்லாஹ் என்ன கொடுப்பான் என்பதை உணராத காரணத்தினால நாம் இன்று எப்படி மாறி இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் வெறும் ரொட்டீன் சடங்குகளாக மாற்றி வைத்திருக்கிறோம். அதை உணர்ந்தோமா, புரிந்தோமா? அந்த வணக்க வழிபாட்டால் எனது உள்ளத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, எனது உடலில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, இந்த ரமதான் எனக்கு எதை தந்தது என்ற எந்த சிந்தனையாவது நாம் நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா என்றால் இல்லை. ரமதானுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரமதான் மாதம் வந்தால் ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ரமதான் உங்களது பாவங்களை போக்கி விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் நோன்பு இருப்பதை நம் மீது ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் இரவுகளிலே நின்று வணங்குவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான வணக்க வழிபாடாக ஆக்கியிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் எதை உணர்ந்தோம்? அப்ப நம்ம இந்த ரமதானை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய விதத்தில் இபாதத்துக்கு கழிப்பதற்காக நாம் ஏதாவது இப்போதே செய்து வைத்திருக்கிறோமா? அதான் நாம் ரமதானில் என்ன செய்ய போகிறோம்? இல்ல எப்போதும் பழைய ரமதான மாதிரி சஹரு இஃப்தாரு கியாமுல்லைல் இருக்கிற பேர்ல அப்படியே, அதுவும் எப்படி கியாமுல்லைல் இருக்கிற பேர்ல, அதையும் நான் கொஞ்சம் லேசா சொல்லிக்கிறேன். ரொம்ப பேர் எப்படி ஏமாத்துவாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில நாலு ரக்காயத்து முடிச்ச உடனே கடைசியில குறைஞ்சிக்கிட்டே போகும் பாருங்க, இமாம் போதுல அளவு அப்போ வந்து இமாம் கூட சேர்ந்துப்பாங்க, இஷாவி அதிலே சேர்த்து தொழுதுருவாங்க, அப்புறம் இடையில இடையில எந்திரிச்சு எந்திரிச்சு ரெண்டு ரக்காயத்து சின்ன சின்ன சூறா ஓதி முடிச்சு விட்டு இமாம் பித்ரு சொல்லும் போது இமாமோட சேர்ந்து ஜாயின் பண்ணி சலாம் கொடுத்துட்டு நானும் கியாமுல்லைல் ஏத்துவேன். அப்புறம் கடைசியில வச்சிருக்கிற கஞ்சி பாயசம் சட்னி சாம்பாரு எண்ணத்தையும் சாப்பிட்டு நானும் திராவி திராவி முடிச்சு கியாமுல்லைல் முடிச்சேன்னு சொல்லிட்டு அதையும் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. போறாங்களா இல்லையா? எத்தனை பேர் ரமதானுடைய மாதங்களிலே இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறார்கள்? இஷாவுடைய தொழுகைக்கு கொடுக்கப்படக்கூடிய ஜமாத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் என்ன? தியாகுலையில் தொழுகிற பேர்ல இஷா ஜமாத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ற ஃபத்வாவின் அடிப்படையில் கேட்டா, நீங்க தியாகுலையில் தொழுகிறவங்க கூட அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், பெரும் பாவமாக ஆகாது, ஆனால் இஷாவுடைய ஜமாத்தை நீங்க தொடர்ந்து விட்டார். எந்த ஜமாத் முக்கியம்? இஷாவுடைய ஜமாத் எவ்வளவு முக்கியம்! அதை நீங்க தொழுதாலே பாதி இரவு தொழுது நன்மை உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. நன்மையால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த வரக்கூடிய ரமதான் இருக்கிறது, கழிந்து போன ரமதான்களை போன்று நாம் அநியாயக்காரர்களாக, குற்றம் செய்தவர்களாக, அலட்சியம் செய்தவர்களாக மாறிவிடக் கூடாது. அப்ப இந்த ரமதானில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ரமதான் நமக்கு என்ன தரப்போகிறது? பாருங்க, துன்யாவுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் சொல்லுவாங்க, நான் உழைச்சு உழைச்சு ஓடா போயிட்டேன்னு சொல்லுவாங்க, உழைச்சு உழைச்சு துன்யாவுக்காக. எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம் நம்ம, இந்த துன்யாவுக்காக வேண்டி அவங்க படுற கஷ்டம் இருக்குது, சாதாரணமான கஷ்டம் அல்ல. சரி, இந்த ரமதானை அல்லாஹ் எதற்கு கொடுத்திருக்கிறார்? அல்லாஹ்வுக்காக நாம் எந்த அளவு கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம். இபாதத்து எல்லாமே சிரமம் தான். அதனாலதான் இபாதத்துக்கு ஷரியத்துல இன்னொரு பேரு தக்லீஃப். தக்லீஃப்க்கு என்ன அர்த்தம்? சரியான அர்த்தம், சிரமப்படுத்துதல். அல்லாஹ் தஆலா இங்கே நம்மை சிரமப்படுத்துகிறார் மறுமையில் நாம் சிரமப்படாமல் இருப்பதற்காக. அல்லாஹ் நமக்கு இங்கே சிரமத்தை தருகிறான், அல்லாஹ் நமக்கு இங்கே வழியை தருகிறான் நரக நெருப்பில் நாம் வழிபெறாமல் இருப்பதற்காக, நரக நெருப்பிலே வேதனைப்படாமல் இருப்பதற்காக. இங்கே சிரமத்தை கொடுத்து, வழியை கொடுத்து, வேதனையை கொடுத்து, அங்கே நரகத்தின் வேதனையிலிருந்து, நரகத்தின் சிரமத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். இப்ப பாருங்க, இந்த நம்முடைய இபாதத்துகள் நம்ம சிரமமா ஆக்கி வச்சிருக்கிறோமா? இன்னொரு விஷயத்தை விளங்கிட்டு வரும், கொஞ்சம் புரிஞ்சுட்டு வரும். அதாவது இந்த இபாதத்தை நம்ம சிரமமாக்கி வச்சிருக்கிறோம்னா நீங்க வேற மாதிரி அர்த்தம் எடுத்துறாதீங்க. இந்த இபாதத்துகளை சொல்லுங்க, சிரமமாக்கி சிரமமாக்குவது என்றால் என்னவென்றால், பாருங்க இப்ப வந்து ஒரு ஈ வந்து மேல உட்காருது, ஒரு ஈ மேல உட்காருது, அல்லது ஒரு சின்ன பொருள், ஒரு 5 கிராம் பொருள் இப்படி மேல உழுவுது, ஏதாவது தெரியுமா? தெரியுமா, உணர்வு தெரியுமா? ஒரு தூசி விழுவுது, உணர்வு வருமா? வராது. ஒரு பேப்பர் விழுவுது, வருமா? இதே இது கொஞ்சம் கனமான சாமான் மேல இருந்து கீழே விழுவுது, உணர்வு வருமா வராதா? வருதா இல்லையா? வருமா வராதா? இதான் இப்ப இபாதத்தை சிரமப்படுத்துவது என்றால் என்ன? அந்த இபாதத்தை செய்யும் போது, அந்த இபாதத்தை செய்யும் போது இபாதத்தில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வும், இபாதத்தை முடித்த பிறகு நாம் இபாதத்தை செய்தோம் என்ற உணர்வும் நமக்கு மிச்சம் இருக்கிறதா? அல்லாஹ் மேல சத்தியமா சொல்லுங்க, நம்ம தொழக்கூடிய தொழுகைகளுக்கு பின்னாடி அந்த மாதிரி உணர்வு வருதான் சொல்லுங்க. அவர்களை பார்த்து நாம் படிக்கிறோம், கால்கள் வீங்க வணங்கினார்கள் என்று படிக்கிறோமா இல்லையா? ஹதீஸ் திரும்ப திரும்ப சொல்லப்படுதா இல்லையா? அப்ப எந்த நபி மார்க்கத்தை இலகுமாக்குங்கள் என்று சொன்னார்களோ, தொழுகையில் நின்றால் ஏன் கால்களுக்கு கால் வலிக்க தொழுதார்கள்? சரியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மற்ற நாட்களை விடுங்கள், ரமலானுடைய இந்த இரவிலே நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் எப்படி தொழுதார்கள், தாபிஈன்கள் எப்படி தொழுதார்கள், அவர்களுடைய நோன்பு எப்படி இருந்தது? அந்த நோன்பிலே தியாகம் இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது. அந்த நோன்பினால் அவர்கள் தங்களை வருத்தினார்கள். இப்படி ஒரு பேஷண்ட், அவருக்கு ஒரு நோய், அப்ப அதுக்காக வேண்டி பத்தியம் சொல்லப்படுது, என்னென்ன பிராக்டிஸ் சொல்லப்படுது, என்னென்ன பயிற்சி சொல்லப்படுது, அதெல்லாம் எடுத்தாதான் அவருக்கு நோய் போகும். எதையுமே எடுத்துக்கொள்ள தயாரில்லை, என்னுடைய உணவுகளிலும் சரி, என்னுடைய பழக்கங்களிலும் சரி, என்னுடைய மற்ற வேலைகளிலும் சரி, நான் எதையும் மாற்றிக்கொள்ள தயாரில்லை, எனக்கு நோய் குணமாகணும். முடியுமா? சாத்தியமா? நான் எந்த சிரமமும் எடுத்துக்கொள்ள தயாரில்லை. சொல்கிறான் உங்களுக்கு தக்குவா வர வேண்டும் என்பதற்காகவே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. எங்க தக்குவா வந்துச்சு? ரமதானிலே சினிமாவுக்கு செல்பவர்கள் எத்தனை பேர், பெருநாளை கொண்டாடுவதற்கு சினிமா கொட்டகைகளுக்கு செல்பவர்கள் எத்தனை பேர், ரமதானுடைய பகலையும் இரவையும் கழிப்பதற்காக சீரியல்கள் பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், ரமதானை நோன்பிருந்து கொண்டு புறம்பேசக்கூடியவர்கள், கோல் சொல்லக்கூடியவர்கள், வீண் பேச்சு பேசக்கூடியவர்கள், வெட்டியாக நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள், படிக்க கூடாததை படிப்பவர்கள், பார்க்க கூடாததை பார்ப்பவர்கள் எத்தனை பேர். ரமதான் இங்கே மாற்றியது, இங்கே ரமதானால் தக்குவா கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சில உலமாக்கள் சொல்ற மாதிரி சில மக்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை, ரமதானை வணங்கினார்கள். என்னங்க உலமாக்கள் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமாங்க, அதனாலதான் ரமதான் முடிஞ்ச உடனே அவங்க பள்ளிக்கு வர்றதில்லை. ரமதான் முடிச்ச உடனே அவங்க பள்ளிக்கு வர்றதில்லை. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்? அவர்கள் அவர்கள் அல்லாது போய் ரமதானிலே வணங்கி இருந்தால் அல்லாஹ் எப்போதும் இருக்கிறாரா இல்லையா? இப்போதும் வந்திருப்பார்கள். அப்ப அவங்க ரமதானை வணங்கினார்கள். எனவே ரமதான் முடிஞ்சிச்சு, அதோட இபாதத்தை விட்டு விட்டார்கள். இன்னொரு சட்டத்தையும் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். யார் ஒருவர் ஐங்கால தொழுகையை நியமமாக தொடர்ந்து தொழாதவராக இருந்து வெறும் ரமதானில் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் என்ன நியத்து வைத்தாலும் சரி, சஹரி செய்தாலும் சரி, இஃப்தார் செய்தாலும் சரி, அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒன்று, யார் ரமதானுக்கு முன்பு தொழவில்லை, வெறும் ரமதானில் நோன்பு இருக்கும் போது மட்டும் தொழுகிறார், ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொழமாட்டேன் என்ற உறுதியில் தெளிவில் இருக்கிறார், அவருடைய நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு காஃபிர் நோன்பு வைப்பதை போட்டுதான். எப்படிங்க நோன்பு எப்பங்க பரந்து? இஸ்லாத்தினுடைய கடமை எத்தனை? முதல் கடமை என்ன? ஷஹாதா. இரண்டாவது என்ன? சலா. சலாவே இல்லை, இவர் மேல எங்க நோன்பு வந்து கடமையாவது? இப்படி கடமையா நோன்பு? நோன்பு எப்படி இவர் இவருடைய நோன்பை எல்லாம் எப்படி ஏற்பார்? தொழுகையை வேண்டும் என்று அவர் விடும்போது தொழுகையை நிராகரித்தவராக ஆகிவிடுகிறார். அப்ப தொழுகை இல்லாமல் ஒரு நோன்பை அல்லாஹ் முஸ்லிம்கள் மீது கொடுத்திருக்கிறாரா? சஹர் செய்யறாரு, சுபூ தொழுகல, எப்படி அது நோன்பாக ஆகும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இபாதத் இது கண்டிப்பாக ஒரு சிரமமான ஒன்று. எனவே இதை நல்லா சொல்கிறான், தொழுகை இது ஒரு சிரமமான, கடினமான, ஒரு வலுவான, ஒரு அழுத்தமான ஒன்று. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு தவிர, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே உங்களது ஏனைய வேலைகளை முடித்துக் கொண்டால் நீங்கள் சிரமப்படுங்கள். சிரமப்படுவது எதில் சிரமப்படுவது? இபாதத்தில் சிரமப்படுவது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ஒரு வணக்கத்தையாவது நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் சிரமம் இல்லை என்று சொல்ல முடியுமா? தொழுகை ருக்குல எப்படி இருப்பார்கள், எந்த அளவு நிலையில் நின்றார்களோ அந்த அளவு ருக்கு, எந்த அளவு ருக்கு செய்தார்களோ அதே அளவு நிலையில் இருப்பார், சிறு நிலையில் இருப்பார். பிறகு அதற்கு பிறகு சுஜூத், எந்த அளவு ருக்கு செய்தார்களோ அதே அளவு சுஜூத். பிறகு எந்த அளவு அவர்கள் சுஜூத் செய்தார்களோ அதே அளவு அந்த இரண்டு சுஜூதுகளுக்கு இடையிலே உட்கார்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புது தொழுகை, அவர்கள் ஓதிய அந்த திராத்துகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், என்னென்ன சூறாக்களை எந்தெந்த தொழுகையிலே ஓதினார்கள் என்று. அப்ப அந்த சிரமப்பட்டு வணங்கினார்கள். நிற்பதிலே சிரமம், சுஜூதிலே சிரமம், ருக்குவிலே சிரமம். அப்படி வணங்கியதற்கு பிறகு அந்த இபாதத் அவர்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தியது. அந்த வலியினால் அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்தது, இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வருத்தி அல்லாஹுவை வணங்கியதற்கு பிறகு அல்லாஹுக்கு மாறு செய்யலாமா என்ற உணர்வு அவர்களுக்கு வந்தது. நாமோ வலிக்காமல் உணராமல் சுகமாக பொழுததால் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலே நமக்கு வெட்கமாக இல்லை. நம்முடைய இபாதத் நமக்கு வலியை கொடுக்காததால், உணர்வை கொடுக்காததால் பாவம் செய்வது நமக்கு இலகுவாக இருக்கிறது. இவ்வளவு சிரமப்பட்ட அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டு ஒருவர் பாவத்தின் பக்கம் செல்வானா? ஏன் அல்லாஹ் சொன்னான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தொழுகை அசிங்கங்களை விட்டு தடுக்கும், தொழுகை கெட்ட காரியங்களை விட்டு தடுக்கும். அவர்களது தொழுகை தடுத்தது, நமது தொழுகை தடுக்கவில்லை. ஏன்? அவர்களது தொழுகை தொழுகையாக உணர்வாக சிரமத்தோடு வலியோடு உணர்ந்து தொழுதார்கள், அதற்காக நேரம் எடுத்து தொழுதார்கள். நாம் சிரமப்படுவதில்லை, வலியை உணர்வதில்லை. நமது தொழுகையின் நேரம் ஒரு நேரமே கிடையாது. அன்றாடம் நம்முடைய அற்ப தேவைகள், குளிக்கிறதா இருந்தா கூட அரை மணி நேரம் ஆகுது, திரும்ப மாட்டாங்க. சாதாரணமான அன்றாடம் குளிக்கக்கூடிய ஒரு குளியலுக்கு அரை மணி நேரம், உடை மாற்றுவதற்கு அரை மணி நேரம், ஆனால் நம்முடைய தொழுகை தொழுகையிலே வழக்குகள் வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தொழுகை ஒரு உணர்வற்ற சடனமான தொழுகையாக, இரையச்சம் இல்லாத தொழுகையாக, ஓதுவதற்கும் ஓதுவது புரியல, பின்னால் இருப்பவர்களுக்கும் கேட்பது புரியவில்லை. மற்ற காலங்களில் எப்படி இருந்தது? ரமமானில் அதிகரித்தார்கள் இந்த தொழுகையை, எக்ஸ்ட்ரா தொழுதார்கள், மக்களுக்கு துணை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ரமதானின் இரவிலே ஈமானோடு இஹ்திஸாபோடு நின்று தொழுதால் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு மணி நேரம் தொழுகிறது தொழுதியா? ஒரு மணி நேரம் நிக்கிறது, அதுல எது வேற நிக்கிறது மட்டுமல்ல, அதுல ருக்கு சுஜூது அப்புறம் சலாம் கொடுத்துட்டு அதுல வேற 10 நிமிஷம் பிரேக், டீ பிரேக், 2 சலாம் குடிச்சோட டீ கொடுக்கணுமா, பிஸ்கட் கொடுக்கணுமா? என்னங்க சொல்ல போனா சரியான சாப்பாட்டு ராமன்களாக மாறிவிடுவோம். திண்டி ராமன் சாப்பிடுறதுக்குனே பிறந்த மாதிரி இருக்கு. அதற்கு பிறகு அவர்களுடைய தொழுகையை பார்க்க, ஏன் இபாதத்தை கொண்டு அடைய வேண்டிய ஆன்மீக ஆற்றலை அடையாத காரணத்தினால இந்த சாப்பாட்டுக்கு அள்ளி அள்ளி கொட்டி கொட்டி கடைசியில சாப்பிட்டு களைத்தோம். நம்மளால ஏன் நிக்க முடியல? நிறைய திங்கிறதுனால நிக்க முடியல. நிறைய தின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிச்சா நிக்க முடியுமா? மூச்சு விடுறதுக்கே முடியாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலிருந்து ஆன்மீக வலிமையை பெற்றார்கள், உணர்வை பெற்றார்கள். அவர்கள் ரமதானிலே துன்யாவை சுருக்கி கொண்டார்கள். அதனாலதான் தாபிஈன்களை பார்க்கிறோம், சஹாபாக்களை பார்க்கிறோம், ரமதான்ல எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கொடுத்திருக்கிறார், 3 நாளைக்கு கம்மியா குர்ஆன் ஓதக்கூடாது, அது பொதுவானது. ரமதான் ஸ்பெஷல் டேஸ். உங்க சீசன்ல என்ன செய்றீங்க? 8 மணி நேரம் 10 மணி நேரம் கடந்துருவீங்க சீசன்ல, 8 மணி நேரம் 10 மணி நேரம் தவிர வந்துட்டீங்களா? ரமதான் ஏன் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? அப்ப சஹாபாக்களை பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு சத்தம், இன்னும் சிலர் ஒரு இரவிலே ஒரு சத்தம். எப்படி முடிந்தது அவர்களா? நீங்க கேட்பாங்க, அது எப்படி முடிஞ்சது? நீ கேட்ட ஒரு வருஷத்திலேயே ஒரு சத்தம் பண்ண முடியாத நீனே அவளை பத்தி கேட்கிறியா? சொல்லுங்க. ஒரு வருஷமாய் கூட புராண துறக்காத நீனு, ஒரு வருஷமாய் கூட ஒரு ஜுசுவை முடிக்காத நீனு, அந்த மாவீரர்களை பற்றி கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? 50 அடி நடந்தாலே மூச்சு இறங்குறது உட்கார நீனு, ஒலிம்பிக்ல 1000 மீட்டர் ஓடுறவனை பார்த்து நீ என்ன கேட்கிற நீனு? கேக்குறது புரியுதா? 50 அடி நடந்தாலே உனக்கு பிபி ஏறி போயிடுது, உனக்கு மூச்சு இறக்கிது, உட்கார்ந்து ஒலிம்பிக்ல 1000 மீட்டர் எப்படிங்க 3 நிமிஷத்துல ஓடுறான், அது எப்படி சாத்தியம்? கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ என்ன பிராக்டிஸ் எடுத்தாய்? ரமதான் ஒரு போட்டியின் மாதம். இது என்ன மாதம்? இது போட்டியின் மாதம். என்னங்க ரமதான் போட்டிக்கு வந்ததுக்கு பிறகு யாராவது பிராக்டிஸ் எடுப்பாங்க? நாங்க போட்டிக்கு எப்ப பிராக்டிஸ் எடுப்பாங்க? போட்டிக்கு எப்ப பிராக்டிஸ் எடுப்பாங்க? போட்டிக்கு போக முடியும். நம்ம என்ன செய்யறோம் சொன்னா எதுவுமே செய்யறது கிடையாது. எப்படி? சாப்பாட்டுல ஏதாவது மாத்திரமா, முன்னாடி ஏதாவது நஃபில் நோன்பு வச்சோமா, ஏதாவது நம்ம வந்து ராத்திரில கஷ்டப்பட்டு தொழுது பிராக்டிஸ் எடுத்தோமா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குரான ஓதி பிராக்டிஸ் எடுத்தோமா, இந்த வேலைகளை சுருக்கிட்டு வீண் பேச்சுகளை தவிர்த்துட்டு நமக்கு நாமே கட்டுப்பாடாக எடுத்து நம்ம கொஞ்சம் குரான ஓதி பழகணும், எதுவுமே செய்யறது கிடையாது. ரமதான் வந்த உடனே இப்ப குரான் அதிகமா ஓதணும்னா எப்படி முடியும்? குரான திறந்தவொடனே போட்டாயி வரும். கொஞ்ச நேரம் காமன் நேரம் தூங்கினவனே எழுந்தெல்லாம் காணப்படும். காமன் நேரம் ஓதனவனே எழுந்தெல்லாம் காணப்படும். ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. அப்படியே மூடி வச்சுட்டு அதோட சாய வேண்டியதா. ஏற்கனவே 4 கோடி கட்சி வேற. அப்புறம் மிச்சத்துக்கு முட்டதெல்லாம் போயிட்டு வீட்டுல போய் சாப்பாடு எங்க இருந்து இவரால் குரான் ஓத முடியும்? இவர் எப்படி அவர்களை பற்றி கேள்வி கேட்பது? அப்புறம் நிக்கிறத பத்தி என்ன சொல்றது? புரியவர்களே இல்லை.